அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் இரண்டாம் நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் ஜெனீவா தீர்மானத்தை இலங்கை அரசு நிராகரித்துள்ள நிலையில் அரசில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி.
ஜெனீவா விசாரணைக்கு முகம் கொடுத்து குற்றஞ்சாட்டப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்பதை நிரூபிப்பதால் மட்டுமே அபாண்டமாக குற்றம் சாட்டுபவர்களை மண்கவ வைக்க முடியும்.
இலங்கை போரில் ராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் போனோரை மீட்க போடப்பட்ட ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான விசாரணை பற்றிய செய்தி.
அதில் சம்பந்தப்பட்ட பெண்மணி தன்னுடைய மகளும் மகளின் கணவரும் அவர்களின் 4-6 வயது நிரம்பிய 2 பிள்ளைகள், அதாவது ஒரு முழு குடும்பமே காணாமல் போயிருக்கிறது என்று வந்து சாட்சியம் அளித்தார்.
தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை தொடர்ந்து நடத்த உச்சநீதிமன்ற உத்தரவு பற்றிய செய்தி, பின்னர் பலகணி ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உக்ரைன் நாட்டின் அதிபர் பதவியிலிருந்து சில வாரங்களுக்கு முன்னர் வெளியேற்றப்பட்ட விக்டர் யனுகோவிச் செவ்வியொன்றில் கருத்து வெளியிடும்போது கிரிமியாவை ரஷ்யா தம்மோடு இணைத்துக் கொண்டமை ஒரு துன்பியல் சம்பவம் என்று விவரித்திருக்கிறார். ரஷ்யாவிற்கு தப்பியோடிய பின்னர் திரு யனுகோவிச் AFP மற்றும் ரஷ்ய ஊடகங்களுக்கு முதல் தடவையாக செவ்வி வழங்கும்போது வளைகுடாவிற்குள் ரஷ்ய படைகளை வரவழைத்தமை தான் இழைத்த தவறு என்றும் குறிப்பிட்டார். ரஷ்யாவுடன் பேச தாம் முயற்சி செய்வார் என்றும் கிரிமியாவை உக்ரைனிடம் திருப்பித் தரும்படி அதிபர் பூட்டினை சம்மதிக்கச் செய்வார் என்றும் யனுகோவிச் கூறினார். உக்ரைன் இப்போது சிதைந்து கொண்டிருக்கிறது என்றும் கண்டனக்காரர்களை சுடும்படி தான் உத்தரவிடவில்லை, எதிர்க்கட்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கட்டடம் ஒன்றிலிருந்துதான் இந்த துப்பாக்கி வெட்டுகள் வெடித்தன என்றும் அவர் குறிப்பிட்டார்.
சீன அதிபர் ஷி ஜின்பிங் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிடியில் வைத்திருக்கும் உரிமையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்படுவதை நிராகரிக்கும் போக்கில் இருப்பதாக பீஜிங்கில் உள்ள BBC செய்தியாளர் டேமியன் கிரமாட்டிகாஸ் தெரிவிக்கிறார்.
President Xi Jinping said that after China's last imperial dynasty was overthrown a century ago,
ஐரோப்பாவுக்கான விஜயத்தின் முடிவில் கருத்து தெரிவித்திருக்கின்ற சீன அதிபர் கடந்த நூற்றாண்டில் தமது நாடு அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி, நாடாளுமன்ற அரசாங்கம் மற்றும் பல்கட்சி ஆட்சி என பல்வேறு ஆட்சி முறைகளையும் பரிசோதித்து பார்த்திருப்பதாகவும் இவை எதுவும் வெற்றியளிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். மற்ற நாடுகளின் அரசியல் முறைகளை பார்த்து சீனா பின்தொடர முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். 3 தசாப்தங்களுக்கு முன்னர் சீனா தொடர் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த தொடங்கியது. இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றியிருக்கிறது, ஆனால் அரசியல் முறையில் மாற்றம் ஏற்படவில்லை.
மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் MH370 விமானம் 3 வாரங்களுக்கு முன்னர் காணாமற் போன சம்பவம் தொடர்பாக அந்த விமானத்தின் பயணிகள் எவர் மீதுமே தனக்கு சந்தேகம் இல்லை என்று மலேசியாவின் போலீஸ் மா அதிபர் பேசியிருக்கிறார்.
As we have said earlier, only the passengers has been cleared. The rest, no.
குலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானம் திசை மாறியது ஏன், திசையை திருப்பி தென்புறத்து இந்திய பெருங்கடல் நோக்கி பறந்தது ஏன் என்று நடத்தப்படும் விசாரணைகளில் விமான கடத்தல், நாசவேலை, தனிப்பட்ட சொந்த பிரச்சனைகள், மனநிலை பாதிப்பு போன்ற விஷயங்களில் பயணிகள் 227 பேருக்கும் எந்தவிதமான தொடர்புமே இருக்கவில்லை என்று போலீஸ் அதிபர் காலித் அபுபாக்கர் கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று தான் தேடி வருவதாகவும், தமது குற்றவியல் விசாரணையின் கவனம் அனைத்தும் விமான ஊழியர்கள் மீதுதான் இருக்கின்றன என்றும், குறிப்பாக விமான ஓட்டிகள் இருவர் மீதே இருக்கிறது என்றும் திரு அபுபக்கர் தெரிவித்திருக்கிறார்.
தென்னாப்பிரிக்காவில் எய்ட்ஸ் மற்றும் HIV தொற்றின் அளவு உச்சத்திலேயே உள்ள போதிலும் அங்கு ஆணுறை பயன்பாடு குறைந்து வருவதாக ஆய்வு கணிப்பொன்று கூறுகிறது. பலருடன் பாலியல் உறவு வைத்திருக்கின்ற 50 வயதுக்கு உட்பட்ட தென்னாப்பிரிக்கர்கள் ஆணுறைகளை குறைந்த அளவே பயன்படுத்துவதாக மனித விஞ்ஞான ஆய்வு கவுன்சில் கூறுகிறது. ஆய்வு கணிப்பில் பங்கெடுத்தவர்களில் 3/4 பேர் தமக்கு HIV தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நம்புவதாகவும், அப்படி திருப்திப்பட்டுக் கொள்வது அபாயகரமானது என்றும் அந்த ஆய்வு கவுன்சில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் ஆணுறை பாவனையை ஊக்குவிப்பதற்காக பல வர்ண பல்சுவை கொண்ட ஆணுறைகளை இலவசமாக விநியோகிப்பதாகவும் நாட்டின் சுகாதார அமைச்சு கூறுகிறது.
ஜெர்மனியின் விமான நிறுவனமான லுஃப்தான்சா அடுத்த 3 நாட்களில் சுமார் 4000 பயணங்களை ரத்து செய்திருக்கிறது. பணிநிலைகளை மேற்கோள் காட்டி விமான ஓட்டிகள் வேலைநிறுத்தம் செய்ய இருப்பதால் தான் இந்த அளவுக்கு விமான சேவைகளை லுஃப்தான்சா ரத்து செய்கிறது. விமான ஓட்டிகளின் வேலைநிறுத்தம் காரணமாக 4000 விமான சேவைகள் ரத்தாவதால் பரந்துபட்ட அளவில் பயணங்கள் பெருமளவு பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆப்கானிஸ்தானில் வரும் சனிக்கிழமை நடக்கும் அதிபர் தேர்தலுக்கான இறுதி நாள் பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் இன்று ஈடுபட்டிருந்தனர். முன்னாள் நிதியமைச்சர் அஷ்ரப் கானி மற்றும் முன்னாள் வெளியுறவு அமைச்சர்களான ஜல்மாய் ரசூல் அப்துல்லா அப்துல்லா ஆகியோர் முன்னணி வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மானத்தை இலங்கை அரசு நிராகரித்துள்ள நிலையில் அரசியலங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி இதை ஆதரிப்பதாக கூறியிருக்கிறது. இந்த நிலைப்பாடு குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலர் ஹசன் அலியிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
ஜெனீவா விசாரணைக்கு முகம் கொடுத்து குற்றஞ்சாட்டப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்பதை நிரூபிப்பதால் மட்டுமே அபாண்டமாக குற்றம் சாட்டுபவர்களை மண்கவ வைக்க முடியும். அதை விடுத்து எதிர்மறையாக ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என கூறுவது குற்றம் சாட்டுபவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தக்கூடும். எனவே வருவதையெல்லாம் எதிர்கொண்டு தைரியமாக செயல்படுவதே சிறந்த முறையாகும். இப்ப ஜெனீவா குற்றச்சாட்டு என்பது நாட்டு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ளதொன்றல்ல. குற்றம் உழைத்துள்ளதாக ஆதாரங்கள் சுமத்தப்படும் தனிநபர்களுக்கு எதிரானவையே ஆகும். ஒரு ஜனநாயக நாட்டில் பல்வேறு கருத்துக்களை பிரதிபலிப்பவர்கள் பரவலாக இருப்பார்கள். இவர்கள் அனைவரையும் குற்றவாளிகளாக ஜெனீவா தீர்மானம் காணவில்லை. எனவே இந்த இறுதி போர்க்காலத்தின் போது, அதாவது போர் நிறுத்த காலமான 22/2/2002 இருந்து 19/5/2009 வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்கள்தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாம் குறிப்பிட்ட இந்த காலவரையினை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜெனீவாவுடைய இந்த பிரேரணையை, அந்த காலவரையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் முஸ்லிம் காங்கிரஸ்களுடைய நிலைப்பாடாகும். இருந்தாலும் குற்றங்கள் சாட்டப்படுகின்ற பொழுது அதை நிராகரிப்பதை விட்டுவிட்டு அதற்கு முகம் கொடுத்து குற்றம் சாட்டுபவர்கள் பிழை என்பதை நிரூபிப்பதுதான் சரியான முறை என்று நான் கருதுகின்றேன்.
அரசாங்கத்தில் அங்கம் வகித்துக் கொண்டே நேரடியாக அரசாங்க கருத்துடன் நீங்கள் முரண்படுகின்றீர்கள் இல்லையா? அரசாங்கம் சொல்கின்ற கருத்துக்கள், அதாவது விசாரணை இல்லை என்கின்ற கருத்து வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத நீங்க வெளிப்படையா தெளிவா சொல்றீங்களா?
இதுல நாங்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதல்ல எங்களுடைய நோக்கம். அதாவது இந்த அணுகுமுறையை சரியான முறையில் செய்தால்தான் குற்றம் சுமத்துபவர்களை நாங்கள் பின்னடைய செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு அரசாங்கத்தில் நாங்கள் இருந்த போதிலும் அரசாங்கத்துடன் நிறைய விஷயங்களிலே எங்களுக்கு முரண்பாடு இருக்கின்றது. இந்த ஜெனீவாவில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போனதுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் நாங்கள் ஜெனீவாவில் கொண்டு கொடுத்தது யாரையும் குற்றம் சாட்டுவதற்கல்ல. அங்கு தமிழ் மக்களில் பிரச்சனைகள், பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாம் அங்கு விவாதிக்கப்படும் பொழுது முஸ்லிம் சமூகத்தை பற்றி ஒரு தெளிவான அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி எதுவுமே அங்கே முன்வைக்கப்படவில்லை. அந்த ஒரு குறையைத்தான் நாங்கள் தீர்த்தோமே தவிர குற்றவாளிகள் என்று யாரையும் நாங்கள் கை நீட்டி சொல்லவில்லை.
சரி ஹசன் அலி, நீங்கள் இப்படியெல்லாம் விளக்கங்கள் கொடுத்தாலுமே கடுமையான மாற்று கருத்துக்களுடன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தொடர்ந்து அரசாங்கத்திற்குள் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இலங்கைக்குள்ள இருக்கிற முஸ்லீம் மக்களாலேயே கேட்கப்படுகிறது. அப்ப என்ன சமாதானம் சொல்ல போறீங்க அவங்களுக்கு?
அரசாங்கத்தை விட்டு நாங்கள் உடனே வெளியேற வேண்டும் என்று சொல்வதற்கு 100 காரணங்களை சொன்னால் ஏன் இந்த கட்டத்தில் நாங்கள் வெளியேறக்கூடாது என்பதற்கு எங்களிடம் 1000 காரணங்கள் இருக்கின்றது. நாங்கள் அரசாங்கத்தில் விட்டு உடனே வெளியேற வேண்டும் என்று சொல்வதற்கு காலம் இருக்கிறது. சில கால வரையோடு நாங்கள் அரசாங்கத்துடன் சில உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த கால வரைகள் முடிவதற்குள் நாங்கள் வெளியேறினால் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் திரும்பி சொல்வார்கள், எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இருந்தோம், அதற்கிடையில் இவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்வார்கள். இதே முஸ்லிம் சமூகம் எங்களை திரும்பி பார்த்து சொல்லுவார்கள், இவ்வளவு மடத்தனமான வேலைகளை செய்துவிட்டார்கள், இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே என்று சொல்லுவார்கள். ஆனால் அரசாங்கமே எங்களை வெளியேற்றுமானால் தைரியமாக நாங்கள் மக்கள் முன்னிலையில் போய் சொல்லலாம், எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அப்படி எப்படியோ இருக்குது, அவங்க ஒன்றும் தரமாட்டேன் என்று வழி அனுப்பிட்டார்கள் என்று சொல்லலாம். ஆகவே இவ்வாறான முடிவுகளை திடீரென நாங்கள் எடுக்க முடியாது.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி. இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் இராணுவத்திடம் சரணடைந்து பின்னர் அவர்களின் கதி குறித்து தகவல் தெரியாது போயுள்ளவர்களை பற்றி போடப்பட்ட ஆட்கொணர்வு மனுக்களை முல்லைத்தீவு நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்த தகவலை தருகிறார் வவுனியாவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது அரசாங்கம் வழங்கிய பாதுகாப்பு உத்தரவாதத்தை அடுத்து இராணுவத்தினிடம் சரணடைந்து காணாமல் போயிருப்பதாக கூறப்படுபவர்கள் தொடர்பில் தொடுக்கப்பட்டுள்ள ஆட்கொணர்வு மனு வழக்குகளின் நிகழ்வுகள் பற்றிய விசாரணை இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் இராணுவத்தினரிடம் சரணடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் இன்னும் தெரியவில்லை என சரணடைந்தவர்களின் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக முறையிட்டு வருகின்றனர். இத்தகைய உறவினர்களில் சிலர் காணாமல் போயுள்ள தமது உறவுகள் குறித்து 14 ஆட்கொணர்வு மனுக்களை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவற்றில் முதல் 5 வழக்குகள் தொடர்பிலான நிகழ்வுகள் பற்றி விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வவுனியா மேல் நீதிமன்றம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. இதற்கமைய முதலாவது வழக்கின் நிகழ்வு பற்றிய விசாரணை இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் நீதவான் எம் கணேசராஜா அவர்கள் முன்னிலையில் ஆரம்பமாகியது. மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் ஆண்டன் புனிதநாயகம், பரஞ்சோதி ஆகியோருடன் தோட்டிய சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்களிடம் இந்த விசாரணை பற்றி விவரம் கேட்டேன்.
இன்று அந்த விசாரணை தொடங்கியது. அதில் முதலாவதான ஒரு வழக்கு, அதில் சம்பந்தப்பட்ட பெண்மணி தன்னுடைய மகளும் மகளின் கணவரும் அவர்களின் 4-6 வயது நிரம்பிய 2 பிள்ளைகள், அதாவது ஒரு முழு குடும்பமே காணாமல் போயிருக்கிறது என்று வந்து சாட்சியம் அளித்தார்
என்றார் கே எஸ் ரத்னவேல் அவர்கள். அரசாங்கத்தின் அறிவித்தலுக்கு அமைய விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சரணடைந்த போது வட்டுவாகல் பகுதியில் குவிந்திருந்த லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் வவுனியா செட்டிகுளம் மெனிக் ஃபார்ம் இடைத்தங்கள் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பராமரிக்கப்பட்டு வந்தனர். இதனால் காணாமல் போன தமது உறவினர்களை தேடுவதில் பல்வேறு தடைகளையும் சிக்கல்களையும் எதிர்நோக்க நேர்ந்ததாக பலரும் கூறுகின்றனர். இந்த நிலையில் காணாமல் போனவர்கள் பற்றி உடனடியாக ஏன் பதிவு செய்யப்படவில்லை என இந்த விசாரணையின் போது சாட்சியிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது.
அரசு சட்டத்தரணி அவர்கள் ஏன் உடனே, அதாவது இவர்கள் செய்த எழுத்து மூலமான முறைப்பாடு சம்பவம் நடந்த தினத்திலிருந்து 1 வருடத்திற்கு பின்னர் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதிலும் இராணுவத்திடம் சரணடைந்ததாக கூறப்படவில்லை. எனவே அவர்கள் சாதாரண யுத்த நடவடிக்கைகளில் காணாமல் போயிருக்கலாம், உயிரிழந்து போகலா போயிருக்கலாம் என்ற வாதத்தை முன்வைத்தார். என்றாலும் அந்த மனுதாரர் தன்னுடைய இரு கண்களாலேயே கண்டது அவர்கள் இராணுவத்திடம் சரணடைந்ததை என்று சொல்லி தான் சொன்னதையே தெளிவாக உறுதிப்படுத்தினார். அத்துடன் மகள் குடும்பத்தினர் சரணடைந்ததன் பின்னர் தான் அகதியல் முகாம் இருந்ததாகவும், அந்த அகதியல் முகாமில் 1 வருடத்துக்கு மேலாக தான் காலம் கழித்ததாகவும், இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு முறையிடுவதற்கான சந்தர்ப்பம் குறைவாக இருந்தது என்றும் அவர் கூறினார். அத்துடன் இந்த விசாரணை நிறுத்தப்பட்டு மே மாதம் 7ஆம் தேதி இந்த விசாரணை தீர்ப்பிடப்பட்டுள்ளது
என்றார் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள்.
மாணிக்கவாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். இந்திய கிரிக்கெட் வீரர் தோனியை IPL பந்தய சூதாட்ட விவகாரத்துடன் தொடர்பு படுத்தி எந்த ஒரு செய்தியையும் வெளியிட சில தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை குறித்த வழக்கில் ஜி தொலைக்காட்சி நிறுவனம் தனது தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மக்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த கேள்விகளை ஊடகங்கள் எழுப்பும்போது அதற்கு பதிலளித்தாக வேண்டுமே தவிர ஊடகங்களை ஊமையாக்கக்கூடாது என்றும், தோனி குறித்த செய்திகளை வெளியிடக்கூடாது என விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வேண்டுமென்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜி மீடியா கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. கிரிக்கெட் சூதாட்டத்துடன் தன்னை தொடர்புபடுத்தி செய்திகளை வெளியிடக்கூடாது என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மனு செய்திருந்த நிலையில் அவருக்கு எதிரான செய்திகளை வெளியிட கடந்த மார்ச் 18 சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஜி மீடியா கார்பரேஷன் தாக்கல் செய்த பதில் மனுவில் தோனிக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சார யுத்தத்தையும் தாங்கள் நடத்தவில்லை என்றும், தேசமே விவாதிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் குறித்தே தாங்கள் செய்திகளை வெளியிட்டதாகவும் கூறியுள்ளது. தனக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு விசாரணை அதிகாரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அவை குறித்து விசாரணை நடத்த வேண்டுமே தவிர அதை பற்றி பேசக்கூடாது என ஊடகங்களுக்கு கட்டளையிடக்கூடாது என்றும் தனது மனுவில் ஜி டிவி கூறியுள்ளது. தவிர விசாரணை அதிகாரியாக இருந்த சம்பத்குமாரின் குறிப்புகளை வெளியிடும் போது அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து டிஸ்க்ளைமர் எனப்படும் பொறுப்பாகாமை அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அவை பற்றி விரிவான விசாரணை நடத்த வேண்டுமென்றே தாங்கள் கோரியதாகவும் ஜி டிவி தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் மட்டுமல்லாமல் முத்கல் கமிட்டியும் உச்சநீதிமன்றமும் ஐபிஎல் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் தனது மனுவில் ஜி டிவி சுட்டிக்காட்டியுள்ளது. மக்களுக்கு தகவல்களை தரக்கூடிய தங்களை போன்றவர்கள் தடுக்கப்பட்டால் மக்களின் நலன்தான் பாதிக்கப்படும் என்றும் பிற ஆங்கில சேனல்களிலும் பிற மொழி சேனல்களிலும் தோனியை பற்றிய தகவல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருவதாகவும் ஜி நியூஸ் கூறியுள்ளது. அதனால் தங்களுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வேண்டுமென்றும் தோனியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்றும் ஜி நியூஸ் தனது பதில் மனுவில் தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த பிப்ரவரி 11 தேதியிலிருந்தே ஜி மீடியா கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனமானது இடைநீக்கம் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரியான ஜி சம்பத்குமாருடன் இணைந்து தான் கிரிக்கெட் சூதாட்டம், மேட்ச் பிக்சிங் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பதாக தவறான செய்திகளை ஒளிபரப்பி வருகிறது. அதேபோல் நியூஸ் நேஷன் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் தன்னை பற்றிய தவறான செய்திகளை ஒளிபரப்புவதோடு தன்னை விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்ததாக தவறான தகவல்களை தெரிவித்திருந்தது என்றும் கூறியிருந்தார். இதனால் தன் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதால் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களும் சம்பத்குமாரும் நஷ்ட ஈடாக 100 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தோனி தனது மனுவில் கூறியிருந்தார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். கடந்த 2002 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த கௌரவ கொலை என்று கருதப்படும் ஒரு சம்பவத்தில் நிதிஷ் கட்டாரா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 குற்றவாளிகள் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள 3 ஒருவரான விகாஸ் யாதவ் என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அரசியல்வாதியான டி.பி. யாதவின் மகனாவார். நீதிபதிகள் கீதா மிட்டல் மற்றும் ஜே.ஆர். மித்தா ஆகியோர் தலைமையிலான அமர்வு இந்த குற்றவாளிகளுக்கு அளிக்கப்பட வேண்டிய தண்டனை தொடர்பிலான வாதங்கள் ஏப்ரல் 25 அன்று நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் ஏப்ரல் 16 அன்று இந்த வழக்கின் வாதங்களை கேட்டபின் தீர்ப்பை ஒத்திவைத்த தில்லி உயர்நீதிமன்றம் 1 பிறகு இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அரசியல்வாதியான டி.பி. யாதவின் மகள் பாரதி யாதவுடன் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியின் மகன் நிதிஷ் கட்டாரா காதல் உறவு வைத்துக் கொண்டிருந்ததாகவும் இது தெரிய வந்தவுடன் தங்களின் கௌரவத்தை காப்பதற்காக 2002 பிப்ரவரி 17 மற்றும் 17 இடைப்பட்ட இரவில் அந்த பெண் பாரதி யாதவின் சகோதரனான விகாஸ் யாதவ் மற்றும் அவரது உறவுக்காரர்களான விஷால் மற்றும் சுக்தேவ் யாதவ் ஆகியோர் நிதிஷ் கட்டாராவை கடத்திச் சென்று கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2008 விகாஸ் யாதவ் மற்றும் விஷால் யாதவ் ஆகியோரை குற்றவாளிகள் என்று தெரிவித்து அவர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அளித்து விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. 2011 சுக்தேவ் யாதவிற்கு ஆயுள் தண்டனை விதித்து விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து 3 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு அரசு தரப்பாலும் கொல்லப்பட்டவரின் தாயார் நீலம் கட்டாரா தரப்பாலும் 2 சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. மொத்தம் இந்த 5 விசாரித்த தில்லி உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளின் மனுக்கள் மேல்முறையீட்டிற்கு தகுதி அற்றவை என்று கூறி தள்ளுபடி செய்தது. அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய தண்டனை தொடர்பிலான வாதங்கள் ஏப்ரல் 25 அன்று நடைபெறும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. முன்னாள் தமிழக அமைச்சர்கள் இருவர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை எதிர்த்து அவர்கள் சமர்ப்பித்திருந்த ஆட்சேபனைகளை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
திமுகவின் முன்னாள் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, சுரேஷ் ராஜன் மற்றும் அவர்களது உறவினர்கள் ஆகியோர் மீது வருமானத்துக்கும் அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி தொடரப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிபதிகள் பிரசாத் மற்றும் இக்பால் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பு நடைபெற்ற விசாரணையின் போது வரி விதிப்புக்குரியவர் பெயரில் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்கள் என்பதால் மட்டும் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது என கூறி மறு ஆய்வு செய்ய கோருவது தவறு என்று கூறியுள்ள அமர்வு இந்த வழக்கை கீழ் நீதிமன்றம் தொடர்ந்து விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக ஜனவரி மாதம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இதே அமர்வு முன்பு நடைபெற்ற போது இவர்கள் மீது குற்றம் சுமத்தியுள்ள தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது போல் குற்றம் நடந்திருந்தால் அதன் விளைவுகள் அபாயகரமானதாக அமைந்துவிடும் என்றது. மேலும் அதில் வருமான வரியை செலுத்தி மட்டும் தவறை மறைக்கும் வாய்ப்பை அது உண்டாக்கிவிடும் என்றும் கூறியிருந்தது. இதனால் தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட திமுகவின் முன்னாள் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, சுரேஷ்ராஜன் மற்றும் அவர்களது உறவினர்களை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த ஆணையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் கீழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணையை தொடரவும் அப்போது உத்தரவிட்டது. இப்போதும் இந்த வழக்கில் விசாரணை முழுவதுமாக நடைபெற்று முடிய வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். உயர்கல்வியை தேடி பிரிட்டனுக்கு வரும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதால் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களின் வருகை வெகுவாக குறைந்திருக்கிறது. பிபிசியின் பொருளாதார ஆய்வுச் செய்தியாளர் ராபர்ட் பெஸ்டன் அளித்த குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிநாட்டு வருமான வழிகளில் ஒன்றுதான் அதன் உயர்கல்வி. நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தில் ஆண்டுக்கு 10 பில்லியன் பவுண்டுகளை பிரிட்டனின் கல்வி விற்பனையே ஈட்டித்தருகிறது. வெளிநாடுகளிலிருந்து பிரிட்டனுக்கு கிடைக்கும் வருமானத்துக்கும் இங்கிருந்து செல்லும் வெளிநாட்டு செலவினத்துக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்திருக்கின்ற இன்றைய சூழலில் கல்வித்துறையில் ஈட்டப்படுகின்ற இந்த வருமானம் மிக முக்கியமானது. 29 ஆண்டுகளுக்கு முன்னர் வெறும் 50,000 குறைவான வெளிநாட்டு மாணவர்கள்தான் இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களில் படித்தனர். இன்று அந்த தொகை 3 லட்சத்துக்கும் அதிகம். எனினும் பிரிட்டனின் உயர்கல்வியை தேடி வருகின்ற வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த 2012-13 கல்வியாண்டில் வெகுவாக குறைந்திருக்கிறது. நீண்டகாலமாகவே இரட்டை எண் வீதம் என்ற அளவில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வந்த முழுநேர போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பட்ட பின்படிப்பு கற்க நெறிகளுக்காக வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த 2010-11 கல்வியாண்டுடன் ஒப்பிடும்போது 2012-13 1000 மாணவர்கள் அதாவது 1% என்ற அளவில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இங்கிலாந்து உயர்கல்வி நிதி கவுன்சிலின் தகவலின்படி பிரிட்டனில் அதிகரித்துவிட்ட கல்வி கட்டணங்களால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்தும் புதிய விசா கட்டுப்பாடுகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. குறிப்பாக பட்டப்படிப்புகளுக்காக வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை நைஜீரியாவிலிருந்து 9%, பாகிஸ்தானிலிருந்து 11%, இந்தியாவிலிருந்து 13%, சவுதியிலிருந்து 15% என்ற அளவில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. பட்ட பின்படிப்பு கல்வியை பொறுத்தவரை மிக பெரிய அளவில் ஈரானிலிருந்து 39%, இந்தியாவிலிருந்து 26% மற்றும் பாகிஸ்தானிலிருந்து 20% என்ற அளவில் வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ந்திருக்கிறது. இந்த புள்ளிவிபரங்கள் சாதாரணமானவை அல்ல என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக 2010 பின்னர் இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களுக்கு வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அரைவாசியாக குறைந்திருக்கிறது. கடந்த கல்வியாண்டில் பட்டப்படிப்புக்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து வருவோரில் கிட்டத்தட்ட 25% குறைந்திருக்கின்றனர். அதே நேரம் பிரிட்டனின் கல்வி முறைகளின் கட்டமைப்பு காரணமாகவும் பல்கலைக்கழகங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வெளிநாட்டு மாணவர்களை மேலும் இழந்துவிடுகின்ற பலவீனமான நிலையில் இருக்கின்றன. அதாவது மற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் ஒப்பிடுகின்ற போது பிரிட்டிஷ் கற்கை நெறிகளின் காலம் மிக குறுகியவை. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மொத்த மாணவர் தொகையில் அரைவாசிக்கும் அதிகமான புதுமுகங்களை பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். எது எப்படியோ தமது கல்விக்கு இங்கிலாந்து பொருத்தமான இடமில்லை என்று வெளிநாட்டு மாணவர்கள் தீர்மானிப்பது என்பது இங்கிலாந்தின் உயர்கல்வி முறையில் திடீரென்ற மோசமான பெரிய பொருளாதார ரீதியான அடியாகத்தான் அமைந்துவிடும். இங்கு இங்கிலாந்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களின் பட்ட பின்படிப்பு கல்வித்துறைகள் பெரும்பாலும் வெளிநாட்டு மாணவர்களிடமிருந்து வருகின்ற பணத்தை நம்பியே இயங்குகின்றன. குறிப்பாக இங்கிலாந்தின் பட்ட பின்படிப்பு கல்விக்கு நிதி அளிப்பதில் இங்கிலாந்தைப் போல சீனா என்ற தனியொரு நாட்டின் பங்களிப்பும் அளப்பரியது. கடந்த 2012-13 கல்வியாண்டில் மொத்தத்தில் 23% மாணவர்கள் சீனாவிலிருந்துதான் மாஸ்டர்ஸ் அதாவது முதுமானி படிப்புக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் மாணவர் வருகை வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நிலையில் சீனாவிலிருந்து வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 9% அதிகரிப்பை காட்டியிருக்கிறது. குறிப்பாக சீன மாணவர்களால் நிரம்பி வழிகின்ற கற்கை நெறிகளும் இங்கு இருக்கின்றன. கணிதம், ஊடகக் கல்வி, வணிகம், பொறியியல், படைப்புக்கலை போன்ற பல கற்கை நெறிகளில் சீன மாணவர்களின் ஆதிக்கம்தான் இங்கிலாந்தில் இப்போது. செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் டென்மார்க் அரசும் ஹலால் உணவு பிரச்சனையும். பெட்டகம் ஆங்கிலம் மூலம் மால்கம் பிராபான் தயாரித்து வழங்குகிறார் சீவகன்.
முஸ்லிம்களும் யூதர்களும் உண்பதற்காக மிருகங்களை கொல்லுகின்ற முறை மனிதநேயமற்றது என்பது தவறு என்பதற்கான விஞ்ஞானபூர்வ ஆதாரங்களை பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை டென்மார்க்கின் உணவு அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். டனிஷ் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்ட மாற்றம் தமது மத சுதந்திரத்தின் மீது ஒரு பேரிடியாக விழுந்ததாக கருதுகின்ற ஐரோப்பா மட்டத்திலான யூத மற்றும் முஸ்லிம்களின் பிரதிநிதிகள் குழுவுக்கே அமைச்சர் இந்த உறுதிமொழியை தந்திருக்கின்றார். அனைத்து மிருகங்களும் இறைச்சிக்காக வெட்டப்படுவதற்கு முன்னதாக துப்பாக்கியால் சுட்டே கொல்லப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற சட்டம் ஒன்றில் அமைச்சர் கையெழுத்திட்டிருந்தார். இறைச்சிக்காக வெட்டப்படுவதற்காக கொண்டுவரப்பட்டிருக்கின்ற ஒரு மாடு மிரண்டு போய் பார்த்து கொண்டிருக்கின்றது. டென்மார்க் நாட்டின் சட்டங்களுக்கு பொருந்தும் வகையில் முஸ்லிம்களின் ஹலால் நியமங்களின்படி இமாம் ஒருவரின் ஆசிர்வாதத்தின் பின்னர் அந்த மாடு வெட்டப்பட இருக்கின்றது. மெதுவான குரலில் ஓதிய இறைச்சி வெட்டுபவர் அந்த மாட்டின் தலையில் ஒரு துப்பாக்கியை வைத்து சுடுகின்றார். மாடு அப்படியே சரிய அதன் கழுத்தை அவர் வெட்டுகின்றார். அரை மீட்டர் தூரத்துக்கு மாட்டின் ரத்தம் சீறிப்பாய்கின்றது. சில வருடங்களாக இந்த வகையிலான ஹலால் முறைதான் இங்கு பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஆனால் இப்பொழுது மத சிறுபான்மையினர் தமது மத வழக்கப்படி துப்பாக்கியால் சுட்டும் மிருகங்களை கொல்லாமலேயே அவற்றின் கழுத்தை நேரடியாக வெட்டி கொள்ளுகின்ற முறைமையை தடை செய்வதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்ற உணவு அமைச்சர் டான் ஜோஹன்சன் அவர்கள் அதன் மூலம் சர்வதேச மட்டத்தில் ஒரு சர்ச்சை ஒன்றை
ஏற்படுத்தியிருக்கின்றார். இங்கு
டென்மார்க்கில் நாங்கள் வைத்திருக்கும் சட்டம் ஐரோப்பிய சட்டங்களுக்கு பொருந்துகின்ற ஒரு சட்டம். ஐரோப்பிய ஆணையர் இதற்காக செயற்பட்டிருக்கின்றார் என்றார் அவர். சட்டத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருக்கின்ற யூதர்களை அந்நியப்படுத்தியிருக்கின்றது. யூதர்களின் இந்த கோஷர் முறையிலான இறைச்சி வெட்டும் முறைமை ஹலால் முறைக்கு ஒப்பானது. கழுத்தை வெட்டிய மிருகங்களை இறைச்சிக்காக கொல்வது மனிதநேயத்துக்கு உட்பட்டதுதான் என்று வாதாடுகின்றார் யூதர்களின் ஒரு மத குரு.
If you are saying that our rituals are inhuman, you say that Jews are inhuman.
எமது மத முறைமைகள் மனிதநேயத்துக்கு புறம்பானவை என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் யூதர்களையும் மனிதநேயத்துக்கு முரணானவர்கள் என்று கூறுகின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். அதுதான் இங்கு பிரச்சனை. இதனால் நாங்கள் நொந்து போயிருக்கின்றோம். அடுத்த விஷயம் என்னவென்றால், அப்படியானால் முஸ்லீம்கள் யூதர்கள் மற்ற சிறுபான்மையினருக்கான இடமாய்ந்த டென்மார்க் என்ற கேள்வியும் எழுகின்றது என்றார் அவர்.
My name is Alexander Goldberg and I'm head of the UN delegation for the Consultative Council.
என்னுடைய பெயர் அலெக்சாண்டர் கோல்பர்க். யூத அமைப்புகளின் ஆலோசனைகளுக்கான கவுன்சில்களின் சார்பிலான ஐநாவுக்கான தூதுக்குழுவின் தலைவர் நான் மிகவும் நொந்து போயிருக்கின்றேன். இது என்றும் வெளிப்படையான சகிப்புத்தன்மை இருக்கின்ற நகராக இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாங்கள் முஸ்லீம்களும் யூதர்களும் எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக இங்கு உணர்கின்றோம். இந்த விவகாரத்தில் முஸ்லிம்களும் யூதர்களும் ஓரணியில் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களின் ஹலால் மற்றும் யூதர்களின் கோஷர் முறைமைகளின் கீழ் இறைச்சியை வெட்டுவது விஞ்ஞான ரீதியில் மனிதநேயத்துக்கு உட்பட்டதுதான் என்பதற்கான ஆதாரங்களை பரிசீலிப்பதற்கு ஐரோப்பிய மட்டத்திலான இந்த இரண்டு சமூகங்களின் பிரதிநிதிகள் ஒரு சந்திப்பில் டென்மார்க்கின் உணவு அமைச்சரை உடன்பட செய்திருக்கின்றார்கள். இந்த ஐரோப்பிய மட்டத்திலான தூதுக்குழுவில் அங்கம் வகித்தவர் அஃபிஷல் கான்.
I find it very disappointing. I feel that minister has used
இது ஒரு பெரிய ஏமாற்றம். இங்கிருக்கின்ற சமூகத்தின் ஒரு பிரிவினரை நிராகரிப்பதற்கு மிருகங்களின் நலனை ஒரு கவசமாக அமைச்சர் பயன்படுத்துகின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அதன் மூலம் அவர்களது மத உரிமைகள் மற்றும் அவர்களது மனித உரிமைகளை கூட அவர் மறுக்கின்றார் என்றார் அவர். உணவு அமைச்சர் டான் ஜோஹன்சன் அவர்களிடமிருந்து இந்த சட்ட மாற்றத்துக்கான திருப்திகரமான விளக்கம் ஒன்றை தாம் பெற முடியவில்லை என்று பிரதிநிதிகள் கூறுகின்றார்கள். என்னாலும் கூட ஒரு தெளிவான பதிலை அவரிடமிருந்து பெற முடியவில்லை. எது மிகவும் முக்கியம், மிருகங்களின் உரிமையா அல்லது மத சுதந்திரமா என்று கேட்டால்,
Well, religious freedom is a fundamental human right and human rights are absolute.
மத சுதந்திரம் என்பது அடிப்படை மனித உரிமை. மனித உரிமைகள் முழுமையாக இருக்க வேண்டும். ஆகவே மத உரிமை என்பது மிருகங்கள், நியம சட்டங்கள், கலாச்சார சட்டங்கள் எல்லாத்தையும் விட முக்கியமானது என்கின்றார் அவர். அமைச்சரின் இந்த பதிலால் இன புரிந்துணர்வுக்கான மன்றத்தைச் சேர்ந்த சௌமியா ஹவுத்ரோபி அவர்கள் ஏமாற்றமடைந்து
போயிருக்கின்றார். And Saudi Arabia and people
அவர்கள் செய்வது வேடிக்கையாக இருக்கின்றது. கட்டார் மற்றும் சவுதி போன்ற 100% முஸ்லீம் உள்ள நாடுகள் இதற்கு எதிர்வினையாற்ற புறப்பட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் மீதான அச்சம் வளர்ந்து வருகின்ற ஒரு கண்டத்தில் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியான டென்மார்க் போன்ற நாடுகளை அவர்கள் நிச்சயமாக பரிஷ்கரிக்கக்கூடும் என்றார் அவர். நிச்சயமாக டென்மார்க்கிலிருந்து மத்திய கிழக்குக்கு ஹலால் இறைச்சியை ஏற்றுமதி செய்கின்ற ஏற்றுமதியாளர்கள் தமது வியாபாரம் இதனால் பாதிக்கப்படும் என்று கவலையடைந்திருக்கின்றார்கள். டென்மார்க்
மாடுகளை சுட்டுவிட்டு இறைச்சிக்காக வெட்டுங்கள் என்று கூறுவதன் மூலம் தானே தனது காலில் சுட்டுக்கொண்டு விட்டதோ என்ற ஒரு வகையிலான உணர்வு இங்கு காணப்படுகின்றது.
டென்மார்க் அரசும் ஹலால் உணவு பிரச்சனையும் பெட்டகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.